என் அருமையான சகோதரிகளே, உங்களை திரும்பவும் சந்திப்பது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. நான் ஆசாரிய உத்தவத்தின் கூட்டத்திற்கு வரும்போதெல்லாம் நமக்கு தேவனின் பேர் பெற்ற தலைவர்கள் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேச சிந்தித்து செய்கிறது. அநேகர் அவர்களுடைய நித்திய வரத்தையும் மற்றும் திறமிக்க அறிவும் அன்பான இதயத்தோடு நமக்கு ஊக்கமாக வழிகாட்டி கற்பித்தார்கள். இந்த இரவு ஆசாரிய உத்தவத்தை பற்றி நான் உங்களிடம் பேச போகிறேன். ஜோசப் ஸ்மித்திடமிருந்து வருகிறது. அவர் கூறினார், ஆசாரிய உத்தவம் நித்திய கொள்கை, அது தேவனோடு எப்பொழுதும் இருந்தது. எக்காலத்திலும் அதற்கு தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருந்தது. தலைவர் இருந்து கற்பிக்கிறோம், பரிசுத்த ஆசாரிய உத்தவம் அது தேவியிடம் செய்தி தொடர்பு கொள்ள வகை மற்றும் பூமியின் மேல் இருக்கும் மனிதனை செயல் தொடர்பு வைக்க பொருட்டு. பரலோக தூதர்கள் பூமிக்கு வந்து சந்தித்த மனிதர்கள் இந்த மரியாதை உடைய ஆசிரிய உத்தவத்தை பெற்றிருந்தார்கள். அதன் மூலம் படித்தான் தேவன் மனித குலத்துக்கு எல்லாம் காரியம் செய்ய முடிந்தது, அவர்களை மீட்பவும் பட்டது. தலைவர் ஜோசப் எப் ஸ்மித் விவரித்தார், ஆசாரி உத்தவம் தேவனுடைய சக்தி. பிதா குமரனும் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மனிதனுக்கு பூமியில் செயல்படுத்த மனித குழந்தைக்கு மீட்க ஒப்படை செய்தது. அது அதிகாரம் மேற்கொள்ளாமல் இறங்க போனவர்களுடன் இருந்து கடன் வாங்காமல், ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமல்ல தேவனிடமிருந்து வழி நடத்தப்படுகிறது. கடைசியாக தலைவர் ஜான் டெய்லரிடம் இருந்து, ஆசாரிய உத்தரத்தை என்றால் என்ன? அது தேவனுடைய ஆட்சி பூமியில் அல்லது பரலோகத்திலும் சரி, அது சக்தியுடன் அல்லது கொள்கையின்படி பூமியில் மற்றும் பரலோகத்தில் ஆட்சிப்படுகிறது. அதனுடைய சக்தியின் மூலம் எல்லா காரியங்களும் ஆதிக்கப்படுகிறது, எல்லாமே பாதுகாத்துக் கொள்கிறது, எல்லாத்துமே அதிகாரப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசாரிய உத்தவம் பூமியில் இருக்கும் போது ஆசாரிய உத்தவத்தை ஸ்லாக்கியம், ஆசாரிய உத்தியம் அது மிக்க வரம் மட்டுமல்ல, அது சேவை செய்ய பொறுப்பு, மற்றவர்களை உயர்த்தவும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கவும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மூலம் பொறுப்பு மற்றும் கடமைகளும் வருகிறது. கடமை என்ன பெயர் பெற்ற வார்த்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கடந்த 72 வருடங்களாக நான் ஆசிரிய உத்தவ கூட்டத்தை பங்கேற்று வருகிறேன். நான் 12 வயது உதவிக்காரனாக இருந்த பொழுது வரை நேரம் நடந்து செல்கிறது. கடமை கரைந்து போவதில்லை, குழப்பங்கள் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஆத்மாவின் போர் குறையாமல் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆசிரிய உத்தவக்கு தேவனிடம் இருந்து சுத்தமான வார்த்தை, எல்லோருக்கும் கடமைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் உறுதியோடு அதன்படி செய்யுங்கள். ஆதாமிடம் இருந்து நோவா, அபிராம் இருந்து மோசே, சாமுவேலிலிருந்து தாவீதுக்கு கடமைகளை அழைப்பு வந்தது. அது தீர்க்கதரிசி ஜெபம் மற்றும் ஒவ்வொரு தொடர்ந்தவர்களுக்கும் வந்தது. சிறுவன் நெப்பி அவனுடைய தந்தை மூலம் கடமை அழைப்பு வந்தது. ஜெருசலம் திரும்பச் சென்று அவர்களுடைய சகோதரர்கள் மேனும் இருந்து பித்தளை தடைகளை கொண்டு வர நெபியிடம் சகோதரர்கள் முறுமுறுத்தார்கள். அது நெபியின் கடுமையான வேலை என்று நெபியிடம் பதிலளித்தார்கள். அதே போல் அழைப்புக்கு நம்மால் நமக்கு வந்தால் நாம் என்ன பதில் அளிப்போம்? நாம் முறுமுறுப்போமா? லெமியன் மற்றும் லெமியும் போல் இது ரொம்ப கடுமையானவை என்று சொல்வோமா? அல்லது நெபியை போல் நாம் போகுவேன், நாங்கள் கீழ்ப்படைந்து சேவை செய்ய சித்தமுள்ளவர்களாக இருப்போம். சில சமயங்களில் தேவனுடைய ஞானம் முட்டால் போல் காணப்படும் அல்லது கடுமையாக தோன்றும். ஆனால் ஒரு மிக்க பெரிய விலை வாய்ந்த பாடம் இதில் உலகத்தில் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் பேசும் போது மனிதன் கீழ்ப்படைந்தவன் படிந்தால் அந்த மனிதன் எப்பொழுதும் சரியாக இருப்பான். நான் கடமையின் வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது, நான் கடமையை செய்யும் பொழுது நாம் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையை உயர்த்தப்படுகிறது. ஒரு மிக பேர் பெற்ற கவியின் வார்த்தையை நினைக்கிறேன். நான் படுத்திருக்க போது கனவு கண்டேன், உங்களை ஆனந்தமாக ஆக்கிறது. நான் எழுந்தேன், பார்த்தேன், வாழ்க்கை கடமை என்று. நான் செய்யும் போது மற்றும் கவனித்தேன், கடமை ஆனந்தமாக இருந்தது. மற்ற விதமாக சொன்னார், எனக்கு இன்பம் என்னவென்று தெரியும், அதை நான் நல்ல செயல்களில் செய்திருக்கிறேன். நாம் கடுமைகளை மற்றும் ஆசரியத்தின் பயிற்சிகளில் நாம் செய்தால் அதன் உண்மையான ஆனந்தமும் கிடைக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தோம் என்று சமாதானம் பெறலாம். நாம் ஆசரிய உத்தவத்தில் தனிப்பட்ட கடமைகளை கற்று இருக்கலாம். அது அரோனியா அல்லது மெல்கேசிதிக் ஆசரிய உத்தியம் இருந்தாலும் சரி, நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அதன் கடமைகளை உங்களை எல்லாம் வல்லமையினால் செய்து முடியுங்கள். அதை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சுத்தமான கைகளோடு ஆயத்தமாயிருந்து பரலோக பிதாவிடம் இருந்து அவர்கள் பெறும் காரியங்களை பெறும்படி நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் ஆசாரி உத்தவத்தின் சக்தியை விடுவோமா? நாம் எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாக இருந்து செய்வோம். தலைவர் ஆல்பர்ட் பீலி ஒரு மிக்க உயர்ந்த போதகர். அவர் கூறினார், எப்பொழுது ஒருவன் ஆசாரி உத்தவத்தை பெற்றானோ அவன் தேவனுடைய முகவர் ஆகுவான், அவன் தேவனுடைய வேலையில் அழைக்கப்பட்டான் என்று நினைக்க வேண்டும். 1944 இரண்டாம் உலக போரில் நடந்த ஒரு அனுபவம், அது ஆசிரிய உத்தவத்தின் அனுபவம். அது மாசால் என்ற இடத்தில் நடந்தது. அமெரிக்காவுக்கும் நடந்தது. அமெரிக்காவை கப்பற்படியே சார்ந்தவர்களுடைய அனுபவம். பத்திரிகையாளர் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தினார். அவர் சபை அங்கத்தினர் அல்ல, அவர் அவாயில் பத்திரிகையில் வேலை செய்து வந்தார். 1944 பத்திரிகையில் இந்த கீழ்வரம் அனுபவத்தை எழுதினார். அவர் மற்றொரு பத்திரிகையாரோடு கப்பற்படையார் பின்பக்கமாக இருந்தார்கள். அவர்கள் முன் செல்லும் போது அவர்கள் ஒரு இளம் கப்பற்படை ஒருவன் தண்ணீரில் முகத்தை முழுங்கி மெதுக்கிக் கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அவன் அதிகமாக காயம்பட்டுள்ளவராக கண்டான். பின் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது வீரர் அவனை நோக்கி சென்றதை பார்த்தார்கள். இரண்டாவது கப்பற்படையாரும் அதிகமாக காயம் அடைந்தப்பட்டு ஒரு கை கீழே விழுந்து இருந்தாலும் முகத்தை தூக்க தொடங்கினான். அவன் குறைந்த சத்தத்தோடு உதவிக்கு கதறினான். பின் பத்திரிகையாளர் எழுதினார், நான் கண்டேன், நான் எப்பொழுதும் பார்க்கவில்லை. இந்த பையன் அதிகமாக காயம் பட்டிருந்தாலும் என்னுடைய உயிரில்லாத உடலை கரைக்கு கொண்டு வந்தான். அவனுடைய நண்பனின் தலையை முட்டி மேல் வைத்து, அது என்ன ஒரு விதமான சித்திரம், இந்த இரண்டு காயம்பட்டவர்கள் இருவரும் சுத்தமாக அழகாக இருந்தார்கள். அந்த கடினமான நேரத்தில் ஒருவன் தலையை வணங்கி அவன் கடினமாக கூறினான், நான் கட்டளை இடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசாரிய உத்தவத்தின் சக்தினால் நீ உயிரோடு இருக்க உனக்கு சிகிச்சை வரும் வரை. பின் பத்திரிகையாளர் இப்படி முடித்தார். நாம் மூன்று பேரும் மருத்துவ சாலையில் நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது மருத்துவர் எப்படி இவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று கேட்டால், ஆனால் எனக்கு தெரியும் என்று கூறினான். அற்புதங்கள் எல்லா இடத்திலும் காணலாம். இப்பொழுது ஆசிரிய உத்தவத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, அதன் சக்தியை சரியான முறையில் மதிக்கும் போது நம்பிக்கை ஆண் நம்பிக்கை நம்பிக்கையாக மாறுவது, மற்றவர்களுக்கு சேவை செய்ய முயற்சி, அப்பொழுது தேவனுடைய சக்தியை பெற முடியும். ஆசிரிய உத்தவனத்தின் பெற்று இருப்பவர்களுக்கு கடுமையான அழைப்பு மெதுவாக வரும். அந்த பணி ஏற்றுக்கொள்வோம். தலைவர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் உரையாற்றினார். முதலாவதாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதை புரிந்து பரிசுத்த ஆசிரிய உத்தவத்தின் சக்தியை மற்றும் பலத்தினியின் மூலமாக அழைப்பை மேன்மைப்படுத்தி மக்கள் முன்னால் நடந்தினால் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியோடு பின்வாருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு ஒரு ஆத்மாவை காப்பாற்றியது. 1950 நான் ஐயராக இருந்த பொழுது, நான் ஐயராக இருந்த பொறுப்புகள் அதிகம், என்னால் முடிந்த அளவுக்கு நான் நன்றாக செய்தேன். அமெரிக்கா போரில் இருந்து சபை தலைவரிடமிருந்து உத்தரவு வந்திருந்தது. சபை பத்திரிகைகளை சபைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு சொந்த பத்திரிகை எழுதி அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு சபையில் 23 பேர்கள் போரில் இருந்தார்கள். என் கடமைப்படி ஒவ்வொரு மாதமும் நான் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். இன்னும் அவர்களிடம் இருந்து வந்த பதில்களை என்னிடம் உண்டு. அதை படிக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். அந்த சிப்பாய்களின் எப்படி சுவிசேஷத்தில் ஜீவித்தார்களோ அவர்களை குடும்பத்தில் விசுவாசத்தை
குறித்து many of my letters and the responses received. Tears come easily when these letters are reread. It is a joy to learn again of a soldier's pledge to live the gospel, a sailor's decision to keep faith with his family. One evening I handed to a
sister. ஒரு காலையில் நான் 23 கடிதங்களை சபையில் ஒரு சகோதரியிடம் கொடுத்து அதை தபாலில் அனுப்ப சொன்னேன். அவள் என்னை சிரிப்போடன் பார்த்து, உங்களுக்கு பின்வாங்க மனம் இல்லையா என்றாள். சகோதரர் பிரைசன் இவருக்கு கடிதம், அவருக்கு 17 கடிதம் எழுதியும் ஒரு பதிலும் வரவில்லை. நான் பதிலளித்தேன், இந்த மாதம் வரும் என்று நான் சொன்னபடியே அதே மாதத்தில் அவனிடமிருந்து பதில் வந்தது. முதல் தடவை அவன் அந்த கடிதத்துக்கு பதிலளித்தான். அவன் தூரமாக தனியாக இருந்தபடியால் அவன் எழுத முடியவில்லை. அன்பான ஐயரே, நான் அதிகமாக கடிதம் எழுதுவதில்லை. அவன் கடிதமும் முன் தொடரும். சபை பத்திரிகைகளுக்கு ரொம்ப நன்றி, முக்கியமாக உங்கள் சொந்த கடிதத்துக்கு நன்றி. நான் ஆரோனிய ஆசீர்வாதத்துடன் பெற்றிருக்கிறேன். என் ஆத்மா முழுமையாக இருக்க நான் ஆனந்தமாக இருக்கிறேன். சகோதரர் பிரைசன் ஆயிரோடு அதிக ஆனந்தமாக இருந்தனா? அதை நான் அன்று அறிந்தேன். உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்கள், மற்றது கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நான் சால்ட் லேக் காட்னூட் ஸ்டேக் ஜேம்ஸ் யூ ஃபாஸ் தலைவராக இருந்தபோது நான் இந்த கதையை கதையை பகிர்ந்து கொண்டேன். கூட்டம் முடிந்த பின் ஒருவன் என் முன் வந்து என் கைகளை குலுக்கி, மான்சன் ஐயரே, என்னை உங்களுக்கு தெரியுமா?
என்று
உணர்ந்தேன். சகோதரன் பிரான்சன் என்று நான் எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று சபையில் கேட்டேன். அவர் பதிலளித்தார், நான் நன்றாக இருக்கிறேன். நான் போதகர் குழுவின் தலைமையில் சேவை செய்கிறேன். நீங்கள் அனுப்பிய சொந்த கடிதத்திற்கு ரொம்ப நன்றி. அதை நான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த உலகம் உதவி நாடுகிறது. நாம் எல்லாம் செய்ய முடிவதை செய்ய வேண்டும். தலைவர் ஜான் டெய்லர் கூறியதை நினைவு கூறுங்கள். நீங்கள் உங்கள் அழைப்புகளை மிகைப்படுத்தாமல் இருந்தால் தேவனுக்கு நாம் பொறுப்பை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எக்காலத்திலும் இக்காலத்து ஆசீர்வாதங்களை நாம் நம்மை காற்றிருக்கும் ஆசிரியத்துவ சேவையின் நாடகத்தில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கெடுப்பவர்களாக இருக்க
வேண்டும்.
திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். நாம் சேவை செய்ய தகுதி உடையவர்களாகவும் சித்தம் உள்ளவர்களாக இருக்கவும். நாம் செய்ய கடமைகளே நம்முடைய கர்த்தரை பின்பற்றுவோம். நாம் இயேசுவின் மத்தியில் வாழ நடந்தால் நமது கடமை கண்டுபிடிப்போம். அவர் போல் போதகர் யாரும் இல்லை. அவர் தேவனுடைய திருக்குமாரன் என்றும் மீட்பர், இரட்சகர். அவருக்கு வந்த பொழுது அவர், தந்தையே, தாங்கள் சித்தம்படி நடக்கட்டும் என்று சொன்னார்.
Thy will be done, and the glory be thine forever. May each of us
நாம் ஒவ்வொருவரும் அதே போல் நாம் செய்வர்களாக இருப்போமா? அவருடைய பரிசுத்த நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தினால், ஆமேன்.